الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لله ملك السماوات والأرض، يخلق ما يشاء ويهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء أقيما إنه عليم قدير. صدق الله. وقال نبينا صلى الله عليه وسلم: اتقوا مواضعتهم، أو كما قال عليه السلام. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள் துயர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளிவாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இந்த காலம், உலகில் வாழுகின்ற அதிகமான மனிதர்கள் இந்த உலகை அதிவேகமாக அடைய வேண்டும் என்ற முனைப்பில் தங்களுடைய ஐந்து விரல்களுக்குள்ளே உலகை கட்டி ஆளுகின்ற, அடக்கி ஆளுகின்ற ஒரு போக்கு இந்த உலகத்தில் அமைந்திருப்பதை நாம் காணுகிறோம். பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் ஒரு செய்தியை உடனடியாக அறிந்து கொள்ளுகின்ற அறிவாற்றல் மிக்க உலகில் நாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். நாகரிக உலகில் அதிவேகமாக நடைபோடும் இந்த காலத்தில் மனிதன் எப்படி தூர செய்திகளை அதிவேகமாக அடைய நினைக்கிறானோ, இன்று மின்னல் வேகத்தில் பண பரிமாற்றங்கள், தொடர்பாடல்கள், இப்படி உலகில் அதிவேக கருவிகளின் ஊடாக உலகை அடைந்து கொள்ளுகின்ற விதம், மிக நீண்ட தூரத்தை அதிவேகமாக கடந்து செல்லுகின்ற ஆற்றல் மிக்க பயண சாதனங்கள், இப்படியெல்லாம் உலகம் அதிவேகமாக நகர்ந்து கொள்ளுகின்ற இந்த காலத்தில், எம்மை படைத்தவனும் இந்த உலகத்தை பரிபாலிக்கின்ற மனித வாழ்க்கைக்கான அர்த்தத்தை சரியாக உலகத்தில் அறிமுகம் செய்வதற்காக நபிமார்களை, தீர்க்க தரிசிகளை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்த அல்லாஹ், இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளவு நாகரிகத்தை அடைந்து கொண்டாலும் நாம் காட்டுகின்ற வழிமுறைகள் விதிமுறைகளுக்கு வெளியே மனிதர்கள் செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடை அன்றும் அல்லாஹ் விதித்திருந்தான். இன்றும் அந்த விதிமுறை இருக்கிறது. கயாமத்து வரை அல்லாஹ் தஆலா அந்த விதிமுறையை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் இன்று நாம் உலகத்தில் எல்லாவற்றையும் மனிதன் துரித கதியிலே வேகமாக அடைய வேண்டும் என்று முனைவது போல, உலகில் அல்லாஹ்வினால் அடியார்களின் திருப்திக்காக உலகத்தில் வழங்கப்பட்ட சில இனிமையான வாழ்வு முறைகளையும் மனிதன் மிக வேகமாக அடைய நினைக்கிறான். குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியிலே, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் புத்திமதிகளுக்கு வெளியிலே உலகத்தில் வந்த நபிமார்கள் அவர்களுடைய வழிமுறை கட்டுப்பாடான வார்த்தைகளுக்கு வெளியிலே மனிதன் இவைகளையும் அடைய நினைக்கிறான். அதனுடைய விபரீதங்களை இந்த உலகம் எப்படி அனுபவிக்கிறது என்று நாம் சுருக்கமாக நம்முடைய ஜும்மாவிலே பார்ப்போம். அதிலே ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, மாஷராத் எனும் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை என்பது, அது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசுத்தமான வழக்க வழிபாடாக அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கையை தன்னுடைய 11-12 மனைவிமார்களோடு பகிர்ந்து கொண்ட விதம், உலகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்ற மிக நெருக்கமான உறவை உலகத்தில் அறிமுகம் செய்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள், தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வித்திருக்கிறார்கள், தன்னோடு ஒன்ற கலந்து பழகிய தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு திருமணம் பேசிக் கொடுத்திருக்கிறார்கள், திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த வகையிலே அவர்களுக்கு உலகின் வாழ்க்கையிலே மிக அத்தியாவசிய அடிப்படை தேவைகளில் ஒன்றாக மத வேறுபாடுயின்றி, நிற வேறுபாடுயின்றி, குல வேறுபாடுயின்றி மனிதர்கள் எல்லோரும் விரும்புகின்ற ஆத்ம வாழ்வின் ஒரு உயர்ந்த பகுதியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த சமூகத்திற்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, எப்படி உலகம் அதிவேகமாக செல்கிறதோ அந்த பாதையில் உலகில் மனிதர்களும் இந்த குடும்ப வாழ்க்கையில் அதிவேகமான உடல் பகிர்வுகளை மனிதர்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். சஹாபாக்களுடைய உணர்வு, அவர்களுடைய நாடி நாளங்களிலே பதிந்திருந்த அமைப்பும், இன்று நம்முடைய உணர்வுகளும் எப்படி இருக்கிறது? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இரவினுடைய வணக்கங்களும் பகலுடைய நோன்பான மிக அல்லாஹ்வை நெருக்கமாகி வைக்கக்கூடிய அந்த அமலுக்கும் எனக்கு என்னுடைய மனோ ஆசைகள் தடையாக இருக்கிறது, அதனாலே நான் என்னுடைய இன விருத்தியை அழித்துக் கொள்ளவா என்று கேட்டார்கள். ஆண்மை தன்மையை போக்கிக் கொள்ளவா, என்னுடைய இன விருத்தியை அழித்துக் கொள்ளவா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா உலகில் வந்திருக்கின்ற, உலகில் வரவிருக்கின்ற, அன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முக்கால மனிதர்களுக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருப்பதனால் அன்பார்ந்தவர்களே, மிக தெளிவான ஆற்றலையும் அறிவையும் தன்புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹு தஆலாவுடைய நபி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. அது நம்முடைய செயல் அல்ல. உணர்வுகளை, ஆசைகளை, அபிலாசைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய கடமைகளிலே மனிதன் நகர்ந்து செல்வதுதான் மனித உணர்வு, மனிதனுடைய செயற்பாடுகளில் மிக நன்மை பயக்கக்கூடியது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈர்க்கப்பட்டு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களிடத்திலே அவர்களுடைய அமல்களை பற்றி விசாரித்ததன் பின்னால் தங்களுக்கு தாங்களே சத்தியம் செய்து கொண்டார்கள், நாம் திருமணம் செய்வதில்லை, நாம் உணவு எதுவும் உண்பதில்லை, இரவிலே இனிமேல் நாம் படுத்து உறங்குவதில்லை. இப்படியெல்லாம் மனித உணர்வுகளுக்கு அப்பால் சிந்திக்க ஆரம்பித்தவுடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திமதி சொல்லுகிறார்கள், என்னை பாருங்கள், நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய இரையச்சம் உள்ளவன், நான் தூங்குகிறேன், விழிக்கிறேன், திருமணம் செய்கிறேன், நானும் அமளிவாதத்துகளிலே ஈடுபடுகிறேன், நான் உண்ணவும் செய்கிறேன், பருகவும் செய்கிறேன். இப்படியெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள், அதை பங்கீடு செய்கின்ற முறைகளை உலகத்திலே அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் அன்பார்ந்தவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையின் ஊடாக அல்லாஹ் தருகின்ற மாபெரும் செல்வம் தான் இந்த குழந்தை செல்வம். ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷ உலகில் மிக சந்தோஷமாக இருக்கும் பொழுது, இந்த உலகில் அல்லாஹ் சந்தோஷ உலகாக ஆக்கியிருக்கிறான், அதற்காக வேண்டி வரையறைக்கு வெளியிலே எதையும் அனுபவிக்க முடியாது என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. எனவே அந்த உலகில் ஒரு ஆணும் பெண்ணுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடாக, அதனுடைய பலனாக அல்லாஹு தஆலா குழந்தைகளை கொடுக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த குழந்தைகளை பெற்றெடுப்பது, அந்த குழந்தைகளை வளர்ப்பது, அந்த குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான முறைகளையும் கூட இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக அன்று பேசியிருக்கிறது, இன்றைய நவீன உலகிலும் கூட மார்க்க அறிஞர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதுதான் இன்றைய நம்முடைய தலைப்பு. அதில் ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, அதி உலக வேகில் நாம் நம்முடைய இளமைகளை உலகத்தில் எப்படி பகிர்ந்து கொள்வது. புதிதாக திருமணம் செய்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க நினைப்பார்கள். இஸ்லாம் அதற்கெல்லாம் எத்தனையோ விதம் விதமான வழிகளை சொல்லியிருக்கிறது. இளமை பருவத்தில் திருமணம் செய்வது, அதற்கு அவர்கள் பெண்களை எப்படி தேடிக்கொள்ள வேண்டும். சரியத்திலே அன்பார்ந்தவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், நல்ல இரக்க சுபாவம் உள்ள அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்ளும் பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாம் எல்லோரும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய புத்திசாலி என்று நாம் சொல்லுகிறோம். அவர்களுடைய வார்த்தைகள் உலகில் வாழுகின்ற எல்லா தரப்பினர்களுக்கும் பொருத்தமானது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திலே இப்படியெல்லாம் சொல்லி இருக்க, நாம் இன்று உலகத்திலே ஒரு வித்தியாசமான நடைமுறையில் நம்முடைய இளமைகளை நம்முடைய கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறோம். அதிலே ஒன்றுதான் நம்முடைய இன்றைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாட்டை இஸ்லாம் எப்படி விரும்புகிறது? அன்பார்ந்தவர்களே, இது மிம்பர் மேடையினுடைய தலைப்பு தானா என்றால் அது தலைப்பு தான். ஏனென்றால் இந்த சமூகத்திலே அதாவது தலாக் எனும் விவாகரத்து உச்சக்கட்ட நிலையை அடைந்திருக்கிறது. நம்முடைய விகிதாச்சாரம் 8-10 வரை, ஆக அதிகமானால் 11-12 என்று நாம் வைத்துக் கொண்டாலும் கூட நம்முடைய அந்த கட்டங்களை கடந்து இன்று சமூகத்திலே தலாக், குடும்ப புலவுகளின் ஊடாக தற்கொலை, குடும்ப வாழ்க்கையின் சுமைகளை தாங்க முடியாமல் ஒரு மனைவியின் ஊடாக அடைய வேண்டிய எல்லா விதமான ஆறுதல்களையும் அனுபவிக்க முடியாமல் மன ரீதியாக தளர்ந்து போன உடைந்து போன எத்தனையோ விதமான ஆண்கள் இப்படி உலகிலே அன்பார்ந்தவர்களே, ஆண்கள் பல்வேறுபட்ட பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள் இந்த உலகத்திலே நாம் பார்க்கலாம். அதே போல நோய், இது மனிதர்களை ஆட்கொண்டிருக்கும் மிகப்பெரும் அரக்கனாக இன்று உலகை வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எண்ணி பார்க்காத, கற்பனையில் வராத, மூதாதையர்கள் கண்டிருக்காத மாபெரும் நோய்கள் குறிப்பாக பெண்களுக்கு. இதனுடைய அடிப்படைகள் எல்லாம் அன்பார்ந்தவர்களே, உலகை ஆண்களும் பெண்களுமாக இணைந்து அதிவேகமாக அனுபவிக்க நினைக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த உலகில் நாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு கொடுத்திருக்கும் நியமத்தான இந்த குழந்தைகளை நாம் பங்கீடு செய்திருக்கிறோம். வானமும் பூமியும் அல்லாஹ்விற்கு உரித்தானது. அல்லாஹ் நாடிய ஒன்றை தன்னுடைய விருப்ப பிரகாரம் படைக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு ஆண்களையும், நாடியவர்களுக்கு பெண்களையும், நாடியவர்களுக்கு இரு சாரார்களையும் தன்புறத்திலிருந்து அல்லாஹ் நன்கொடையாக கொடுக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் விளங்க வேண்டும். யஹது லிமை யஷா, நானே நன்கொடையாக கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது நம்முடைய விருப்பத்தில், நம்முடைய நாட்டத்தில், நம்முடைய ஆசைக்கு ஏற்ப அது கொடுக்கப்படுவதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், விரும்பி நன்கொடையாக நாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் நாடியவர்களை அவர்களின் நலன்கள் கருதி, அவர்களின் நலன்கள் கருதி, இது தஃப்ஸீருடைய உலமாக்களுடைய கருத்து, நலன்கள் கருதி நாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை தள்ளி வைக்கிறோம் அல்லது அதே நிலையில் அவர்களுக்கு உலக வாழ்க்கையை முடித்துக் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு அலீமு கதீர். இந்த ஆயத்துக்கு பின்னாலே அல்லாஹ் தன்னுடைய மாபெரும் ஆற்றல்களில் இரண்டை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று அலீம், அவன் அறியாமல் எதுவும் நடப்பதில்லை, அவன் அறிந்தவராக இருக்கிறான். கதீர், ஒருவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய சக்தியை அல்லாஹ் இழந்து விட்டான் என்பது அல்ல, அவனுக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் தேவையின் நிமித்தம் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த குழந்தையோடு சம்பந்தப்பட்ட மிக அத்தியாவசியமான ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் எல்லா பாகங்களிலும் குடும்ப கட்டுப்பாடு என்று ஒன்றிருக்கிறது. குடும்ப கட்டுப்பாட்டை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? அந்த குடும்ப கட்டுப்பாடு வரையறைக்கு வெளியே செல்லும் பொழுது அது ஹராமாக, பல நோய்களை உண்டாக்குகின்ற நோய் காரணிகளாக, குடும்ப வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுவதற்கான அடித்தளங்களாக, குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட உடல் ரீதியிலான நோய்களுக்கு ஆளாவதற்கு அடிப்படை காரணிகளில் ஒன்றாக இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், குடும்ப கட்டுப்பாட்டு முறையின் கேவலமான, இழிவான, இஸ்லாமும் வருகின்ற டாக்டர் வைத்தியர்களும் வருகின்ற விதங்களிலே ஒரு ஆணும் பெண்ணும் உலக வேகத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க நினைப்பது என்று சொல்லுகிறார்கள். குர்ஆன் இதற்கு எப்படி சொல்லுகிறது? ஹதீஸ் இதற்கு எப்படி சொல்லுகிறது? குர்ஆன் எப்படி வழிகாட்டி இருக்கிறது? ஹதீஸ் எப்படி வழிகாட்டி இருக்கிறது என்றெல்லாம் இந்த உலகத்திலே அதிகமானவர்கள் கேட்பது கிடையாது. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையிலே உடல் தளர்ச்சிக்காக, உடலிலே எந்தெந்த இளமை பொலிவு இருக்க வேண்டும் என்பதற்காக, ஆண்களும் கூட இதற்கு உடன்பாடாக, என்னுடைய மனைவி எல்லோருடைய கண்களுக்கும் கவர்ச்சி உள்ளவளாக இருக்கும் அடிப்படையில் உடல்கள் பொலிவுள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கு அதிகமாக குடும்ப கட்டுப்பாடுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, குடும்ப கட்டுப்பாடு என்பது அது தற்காலிகமாக குழந்தைகளை இடைநிறுத்துவதற்கான வைத்திய ஆலோசனையின் ஊடாக, நம்ப தகுதியான, நம்புவதற்கு தகுதியுடைய வைத்தியர்களின் ஊடாக மாத்திரமே அது மேற்கொள்ளப்பட வேண்டும். எங்களுக்கு தெரியும், நாம் இதை வைத்தியர்களூடாக பலர்கள் பகிர்ந்து கொண்டிருப்போம். ரெண்டு வகையான கருத்தடைகள் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பார்க்கலாம் டெப்ளெட்ஸ்களை பாவிப்பது. இந்த டெப்ளெட்ஸ்களை நீங்கள் வைத்தியிடத்திலே கேட்டு பாருங்கள், 35 வருடங்களுக்கு மேலாக ஒரு பெண்ணுடைய கருவிலே இந்த டெப்ளெட்ஸ் கருத்தடை மாத்திரை போய் சேரும் பொழுது அவளுடைய கருப்பையை அதி வேகமாக அழிக்கிறது. அவருடைய வெளிப்பாடு அவசரமான நீரிழிவு நோய்கள், கற்ப வரைகளிலே ஏற்படுகின்ற கட்டிகள், அதுபோன்று குழந்தை பாக்கியங்களை அதிவேகமாக இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே அல்லாஹு தஆலா அவளுடைய உடலில் ஏற்பாடு செய்ய இந்த கருத்தடை மாத்திரை காரணமாக இருக்கிறது. அதனாலே கருத்தடை மாத்திரையை நேரடியாக ஹராம் என்று சொல்லாவிட்டாலும் கூட நோய் காரணி என்பதால் அது ஹராம் ஆகிவிடுகிறது. அதுபோலதான் இரண்டாவது இன்னும் ஒரு வகை, இன்று அன்பார்ந்தவர்களே உடலை கிழித்து அதிலே ஒரு வகையான லூப் முறைகளை கையாளுகிறார்கள். அதை தன்னுடைய வலக்கரத்திலோ இடக்கரத்திலோ முழங்கைக்கு மேலால் கிழிக்கப்பட்டு அங்கே 5 வருடங்கள், 6 வருடங்கள், 10 வருடங்கள் வரை நீடிக்கப்பட்ட லூப் முறை என்று இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தெளிவாகவே உலகத்தில் இருக்கின்ற எல்லா உலமாக்களும் அதை ஹராம் என்கிறார்கள். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை அது நேரடியாக கருவை பாதிக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இதனுடைய வெளிப்பாடுகள் என்னவென்றால், இந்த பெண்கள் கொஞ்ச காலத்திலேயே அவர்கள் எந்த இளமையை பாதுகாக்க நினைத்தார்களோ, எந்த உடலுடைய பொலிவை பாதுகாக்க நினைத்தார்களோ, எந்த அழகை காலம் காலமாக தக்க வைத்துக் கொள்ள நினைத்தார்களோ, அழகு இருக்கிறதோ இல்லையோ, உடம்பினுடைய பொலிவு இருக்கிறதோ இல்லையோ, உளரீதியாக இவர்கள் நோயாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாவை நம்பியவர்கள், ஆகரத்தை நம்பியவர்கள், மறுமையோடு தொடர்புள்ளவர்கள் தன்னுடைய மனைவிக்கு வருகின்ற நோயோடு சந்தோஷமாக அவளுடைய செலவுக்காக அவளுடைய நோய்க்காக சிரமம் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் சாதாரணமான ஈமான்தாரிகளால், சாதாரணமான ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை வாழுகின்ற ஒருவரால் மிகப்பெரிய சிரமமான தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு இடையூறான எந்த நோய்களையும் அவர்களால் தாக்கு பிடிக்க முடிவதில்லை. அதனால் அன்பார்ந்தவர்களே, அது கருத்தடையிலே எந்த இளமையை பாதுகாக்க இந்த ஆணும் பெண்ணும் திட்டமிட்டு இந்த செயலிலே ஈடுபட்டார்களோ, அதுவே விவாகரத்தாக மாறுகிறது, அதுவே குடும்ப பிளவாக மாறுகிறது, வாழ வேண்டிய காலத்திலே வாழ்க்கையில் சர்ச்சை ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் அன்பார்ந்தவர்களே, ஏராளமான ஆண்களும் பெண்களும் நம்மிடத்திலே மசாலாக்களை கொண்டு வருகிறார்கள். அதனாலே நாம் சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு வெளியிலே, அல்லாஹ் சொல்லுகின்ற கட்டளைக்கு வெளியிலே நாம் யாருமே நம்முடைய வாழ்வின் எந்த சந்தோஷத்தையும் அடைய முடியாது. எப்பொழுது ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கருவிலே குழந்தையை சுமந்து அதை அல்லாஹ்வினுடைய முறைப்பிரகாரம் வெளியே கொண்டு வர அந்த உடல் தகுதி இல்லையோ, அப்பொழுது அல்லாஹ் அந்த வயிற்றிலே குழந்தையை உண்டாக்க மாட்டான். அது அல்லாஹ்வுடைய சுன்னத்தான நடைமுறையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா யாருக்கும் சுமையில், அதாவது தாங்க முடியாத சுமையில் அல்லாஹு தாலா சுமத்தாட்ட மாட்டான். லா யுகல்லிமுல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹ் எந்த ஒரு மனிதரின் மீதும் அல்லாஹ் அவன் சுமக்க முடியாத சுமையை அல்லாஹ் சுமத்தாட்ட மாட்டான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி இருக்க அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண் இந்த கருவை சுமப்பதன் ஊடாக அவள் மரணித்து விடுவார் என்றால் அந்த கருவறையில் அல்லாஹ் ஒரு கற்பத்தை உண்டாக்க மாட்டான். இந்த குழந்தையை பெற்றெடுப்பதன் ஊடாக அந்த பெண் இறந்து விடுவார் என்றால் அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுக்கவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய நியதி என்று இருக்கிறது, மரணம் என்பது மனிதர்களுக்கு எப்போதும் வரலாம், ஒரு குழந்தை பெறும் பொழுதே அது வரலாம். அதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தை பெறும்போது அந்த குழந்தை பேரின் ஊடாக ஒரு பெண் மரணிப்பானே ஆனால் அவள் ஷஹீதா என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன், அது ஒரு சிரமமான கட்டம். உலகில் ஒரு உயிரை கொடுப்பதற்காக, தன் உயிரை திறந்தவள் என்பதற்காக ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் வாழ்க்கையில் வியாபாரம் செய்வதற்கு, வாழ்க்கையில் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவு செய்ய, ஜக்காத்தை பங்கீடு செய்யவெல்லாம் நாம் வைத்தியர்களை நாம் ஆலோசனை செய்வதில்லை, அதிலே நாம் உலமாக்களை அணுகிறோம். அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறுவதற்காக ஒரு ஆண் பெண்ணை இணைத்து நினைத்து அவர்களின் ஊடாக தன்னை வணங்குகின்ற சமூக உலகத்தில் உருவாக வேண்டும், தன்னை சுஜூது செய்ய வேண்டிய சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் மிக முக்கியமான சுன்னத்தாக உலகில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த திருமண வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கையை நாம் ஏன் உலமாக்களுடைய ஆலோசனைகளோடு நாம் செய்து கொள்வதில்லை? அன்பார்ந்தவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறது, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறது. வைத்தியர்கள் அவர்களுடைய அறிவுகளுக்கு பட்டவைகளை சொல்லுவார்கள். மனிதர்களை அழிப்பதற்காக வைத்தியர்கள் அல்ல, ஆனால் அவர்களுடைய புத்திக்கு உட்பட்டதை சொல்லுவார்கள். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் ஒரு மனித வாழ்க்கை நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கான வழிமுறைகளை சொல்லுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே இஸ்லாத்தில் எது அனுமதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை, எது அனுமதிக்கப்படாத குடும்ப வாழ்க்கை. என்னுடைய மனைவி அதாவது மிக உடல் ரீதியாக பலகீனப்பட்டிருக்கிறாள். என்னுடைய மனைவி அடுக்கடுக்காக தொடர்ந்து பல குழந்தைகளை பெற்றிருக்கிறாள். அதனாலே அவளுக்கு இப்படிப்பட்ட சிரமங்கள் இருக்கிறது. இந்த வேலைகள் எல்லாம் நான் எப்படிப்பட்ட அணுகுமுறையின் ஊடாக எனது மனைவியை தற்காத்துக் கொள்ளலாம், எனது குடும்ப வாழ்க்கை இஸ்லாமிய அடிப்படையில் கொண்டு செல்லலாம் என்று நாம் உலமாக்களை அணுகியதற்கான ஆலோசனை பெற வேண்டும். வைத்தியர்களை அணுக வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் உலமாக்களின் வழிகாட்டலுக்கு பின்னாலேயே வைத்தியர்களின் அணுக வழிகாட்டல்கள் இருக்க வேண்டும். ஏன், அவர்கள் மாத்திரைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள், டெபியோடு சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு என்ன அறிவிருக்கிறதோ அதனூடாக பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் அது உண்மையான வழியை நமக்கு தெரிவித்து தரக்கூடியதாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, குர்ஆனும் கூட பாருங்கள், நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக நம்முடைய மனைவியுடைய விஷயத்தில் எப்படியான வார்த்தைகளை சொல்கிறது. நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் அன்னா ஷேத்தும், உங்களுடைய பெண்களை உங்களுக்கு நாம் விளைவிதமாக ஆக்கி தந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அவர்களோடு சந்தோஷமான வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் ஈடுபடலாம். ஆனால் இஸ்லாத்தின் வரையறைக்குள்ளே என்று நம்முடைய பெண்ணை நமக்கு ஒரு விளைநிலமாக, அதாவது விளைநிலம் என்றால் அதற்கு வேறு பாதுகாப்பு தேவை. பருவ காலத்தில் அது பயிர் செய்யப்பட வேண்டும், உரிய முறையில் அதற்கு நீர் பாய்ச்சப்பட வேண்டும். உரிய முறையில் அந்த காணி தன்னுடையதாக இருந்தால் அதை மற்றவர்கள் சுரண்டி விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த கடப்பாடான வார்த்தை அன்பார்ந்தவர்களே, இந்த சமீப காலத்திலே யார் இந்த கருத்துக்களை கொடுத்தார்களோ தெரியவில்லை. முறைகேடான குடும்ப வாழ்க்கை, முறைகேடான ஆசைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற முறைகள் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல விதமான நுண்கருவிகளின் ஊடாக என்னென்னமோ எல்லாம் பார்க்கிறார்கள். அதை தன்னுடைய மனைவியின் ஊடாக அனுபவிக்க நினைக்கிறார்கள். இது இஸ்லாம் சொன்ன முறையல்ல. இங்கே உங்களுடைய பெண்கள் நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் வாண்ணாஷியத்தும், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைநிலங்கள் அதில் எப்படி வேண்டாலும் பயிர் செய்து கொள்ளுங்கள் என்ற தலைகளான கருத்துக்கள் இன்று சமூகத்திலே புகுத்தப்பட்டு அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் பெண்களை இன்று உலகத்திலே எத்தனையோ விதமான அடிப்படைகளிலே இவைகளை பார்த்துவிட்டு அப்படி தன்னுடைய மனைவியை அனுபவிக்க நினைக்கிறார்கள். அது முடியாது அன்பார்ந்த. இஸ்லாம் என்பது ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களின் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமான உறவுகளிலே ஈடுபட்டிருக்கிறேன். என்னுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய நேசருமாகிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறை உறுப்புகளை நான் கண்டதில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர் எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், திருப்தியான குடும்ப வாழ்க்கை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, இனிமையான குடும்ப வாழ்க்கை. ஆனால் எப்படி அவர்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற முறையிலே. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால இஸ்லாம் சில சலுகைகளை தந்தாலும் கூட அது நீண்ட காலம் நீடுடி காலம் நம்மோடு இணைந்திருப்பதற்காக வரையறைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. ஷரியத்திலே எங்களுக்கு தெரியும், ஒரு ஆண் தன்னுடைய சகல ஆடைகளையும் கலைந்தவனாக எங்கிருக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதிலே ஒன்றுதான் தன்னுடைய மனைவி கிட்ட இருக்கலாம் என்று சொல்லுகிறது. ஆனாலும் இறையச்சமெனும் அல்லாவை நெருங்குகின்ற தக்வா சொல்லுகிறது, அதை தவிர்த்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு முறையானதல்ல என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா சொல்லும் பொழுது நான் அவர்களின் மறைவான இடங்களை பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே மிக அவதானமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக இந்த குடும்ப வாழ்க்கையில் நாம் ஈடுபட வேண்டியிருக்கிறது. ஏன் அதை நாம் சொல்லுகிறோம் என்றால், இன்று அதிகமான பெண்கள் ஏராளமான நோய்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக வாழ வேண்டிய வயதிலே அதிகமான பெண்கள் அன்பார்ந்தவர்களே இன்று அதாவது நீரிழிவு நோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படை அம்சமாக இன்று அன்பார்ந்தவர்களே இன்று நாம் பார்க்கலாம், இந்த கருத்தடை மாத்திரையும் கருத்தடை இன்ஜெக்ஷன்களும் காரணமாக இருக்கிறது. வைத்தியர்களை அணுகி பாருங்கள், வைத்தியர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு பாருங்கள், அதை தவிர்த்து கொள்ளுங்கள், பாவிக்காமல் இருப்பது நன்று என்று தான் சொல்லுவார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே அவதானமாக நாம் நம்முடைய இளமையான பிள்ளைகளை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் செய்யும் போது பல புத்திமதிகளை சொல்லும்படியாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. கணவனை அனுசரித்து வாழும்படியாக, அவனுடைய விஷயத்தில் உன்னுடைய உடலுக்கு நீ துரோகம் செய்யாதே என்று நம்முடைய பெண் மகளுக்கு சொல்ல வேண்டும். பொருளாதாரத்தை அமைத்து அதுக்குரிய வாழ்க்கை வாழ என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாம் இருக்கின்ற இன்றைய காலத்தில் பெற்றோர்களே, இதையும் ரகசியமாக நம்முடைய மனைவியினூடாக சொல்லுங்கள், குடும்ப கட்டுப்பாடு என்ற போர்வையில் உன்னுடைய உடலை அழித்துக் கொள்ளாதே. உன்னுடைய உடல் அழிக்கப்பட்டால் அதனுடைய விபரீதம் நாளை குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரும் சிரமங்களை ஏற்படுத்தலாம். உன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு உன்னுடைய உடலுடைய சக்திகள் வீணாக்கப்பட்டு போகலாம். அதனாலே அதிலேயும் நீ மிகப்பெரிய மிகப்பெரிய கவனமாக இரு என்று நம்முடைய மகளுக்கும் மகனுக்கும் சொல்ல வேண்டிய ஆகப்பெரிய தேவை இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால இந்த விடயத்தில் அவதானமாக கவனமாக நாம் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சாதாரணமாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் நீண்ட வார்த்தைகளால் இந்த இடத்தில் நம்மால் பேச முடியாது. அதனால் உலமாக்களை அணுகுங்கள், இதற்கு எப்படியாக ஆலோசனைகள் இருக்கிறது என்று கேளுங்கள். இதற்காக பெரிய பெரிய கிதாபுகளை தற்கால உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். குடும்ப கட்டுப்பாடு என்றால் என்ன, அதை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், அதை இஸ்லாம் எப்படி வழிகாட்டி இருக்கிறது, குரான் எப்படி வழிகாட்டி இருக்கிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருந்து அதற்கான விளக்கமும் அதற்காக இருக்கக்கூடிய அறிவும் என்ன, இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக இளைஞர்களே, நாம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கைகளை அழித்துக் கொள்ளக் கூடாது. பெற்றோர்களே, நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய விடயத்திலே அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான தலாக்குகள் குடும்ப வாழ்க்கையில் திருப்தியின்மையாக ஏற்படுகிறது. திருப்தியின்மை ஏன் வருகிறது, ஆரம்பத்திலே ரெண்டு பேரும் அதாவது ஒருமித்த கருத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள், ஆனால் பாவம் அப்பாவி பெண்கள் தான் அதிகமாக இதை சிக்குண்டு கொள்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே குழந்தை பாக்கியம் என்பது அது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட வேண்டும். குழந்தை இல்லாத அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் குழந்தை பாக்கியம் கொடுக்கப்படாத எத்தனையோ குடும்பங்கள், எத்தனை பிள்ளைகள் வேண்டாலும் நாம் பெற்றுக் கொள்ள தயார், ஆனால் நமக்கு குழந்தை இல்லையே என்று ஆதங்கப்படுகிறார்கள். ஆனால் குழந்தைகளை ஒன்றன்பொன்றாக அடுக்கடுக்காக பெற்றெடுப்பவர்கள் அதிலே அழுத்துக் கொள்கிறார்கள். இது இஸ்லாமிய முறையல்ல. அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தூரம் அவருடைய உடலிலே வலிமை இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்ற குழந்தைகளை உண்டாக்கும் வலனை அல்லாஹு தஆலா அவர்களின் உடலிலே கொடுக்கிறான். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நீண்ட தலைப்பாக இருக்கிறது, நாம் தொட்டு காட்டியிருக்கிறோம், சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக அன்பார்ந்தவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய விடயத்தில் மிக கவனமாக நடக்க வேண்டும். எனவே மாஷரத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லுகின்ற குடும்ப வாழ்க்கையின் அடிப்படைகளில் ஒன்றுதான், நாம் நம்முடைய மனைவியோடு மிகவும் கண்ணியமாக கௌரவமாக அது எல்லா விடயத்திலும் உடல் ரீதியான சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு சமனாக அவளை வழிநடத்த வேண்டும். அவள் எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாளோ அந்த குடும்பத்திற்கு ஏற்ப அவளுக்குரிய வாழ்க்கையினுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக பெண்களுடைய சகல செலவுகளையும் அல்லாஹு தஆலா ஆண்களிடத்திலே பொறுப்பு சாட்டியிருக்கிறான். அதிலே இரண்டாவது கருத்தையே இஸ்லாம் சொல்லவில்லை. அது வீட்டிலிருந்து, உடையிலிருந்து, வாகனத்திலிருந்து, அனைத்தையுமே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆணின் மீது சுமத்தி இருக்கிறான். அதுபோலதான் அன்பார்ந்தவளே, ஒரு பெண் எப்படிப்பட்ட குறுகிய சிந்தனை உள்ளவள், குறுகிய மனப்பான்மை உள்ளவள், நாளை உள்ளதை பெரிதாக யோசிக்கும் ஆற்றலை அல்லாஹு தஆலா பெண்ணுக்கு கொடுக்கவில்லை, அதை ஆணுக்கு அல்லாஹ் தாராளமாக கொடுத்திருக்கிறான். தூர நோக்கி, நாளைய சிந்தனை, எதிர்காலம் பற்றிய விரிவான தெளிவு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆண்களுக்கும் அவர்களுடைய அமைப்புக்கு ஏற்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதை பொதுவாகவே அவள் எவ்வளவு பெரிய படித்த பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு கொடுக்கவில்லை. அதனால் பெண்கள் அவசர புத்தியுடையவர்கள், அவசரமாக ஒரு விடயத்தை சிந்திக்க நினைப்பார்கள், நாளையே அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்களாகிய நாம் அவர்களை ஆறுதல் படுத்தி இந்த குடும்ப வாழ்க்கையோடு தொடர்புள்ள நீண்ட காலமாக நாம் நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளிலான இந்த குடும்ப கட்டுப்பாடான விடயத்தில் உலமாக்களின் வழிகாட்டல்களை பெற்று நல்ல உடல் ஆரோக்கியமாகவும் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்ற நல்ல சமூகத்தையும் பூமியிலே உண்டாக்குகின்ற நல்ல சந்ததிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக. உலகத்திலே மாபெரும் நோய்களுக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள், யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ நோய் நிவாரணம் கொடுப்பாயாக, அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிப்பாயாக. பயங்கரமான பண செலவுகளினூடாக மக்கள் பலி வலியோடு சுமையோடு வாழுகிறார்கள், யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ஆறுதல் அளிப்பாயாக. உன்புறத்திலிருந்து நோயும் நோய்க்குரிய சிஃபாவை நீ உண்டு பண்ணுவாயாக. இதுபோல யா அல்லாஹ், மாபெரும் கடன்களோடு மக்கள் இந்த கஷ்டங்களிலே இருக்கிறார்கள், யா அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் தொல்லைகளிலிருந்து அவர்களுக்கு நீ பாதுகாப்பு அளிப்பாயாக, நிம்மதி அளிப்பாயாக, கடன் சுமைகளை இறக்கி வைப்பாயாக, கடனற்ற வாழ்க்கையை நமக்கு நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், குடும்ப வாழ்க்கையில் நீயும்னுடைய மேலான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டுகின்ற அடிப்படையில் இந்த மாஷரத்தினும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட நமக்கு நீ நசீபாக்குவாயாக, பூரா உம்மத்துக்கு நீ நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.